الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. وقال أيضا: فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك، فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر، فإذا عزمت فتوكل على الله، إن الله يحب المتوكلين. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس خلقا. وقالت عائشة رضي الله عنها تصف أخلاق رسول الله صلى الله عليه وسلم: كان خلقه القرآن، أو كما قال عائشة رضي الله عنها. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற பெயர் நம்முடைய மார்க்கத்துக்கு வைக்கப்பட்டிருப்பது பண்பாடு ரீதியான குணம் சம்பந்தப்பட்ட, தன்மை சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படை சொல்லாக இருக்கிறது. பல்வேறுபட்ட மதங்களுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் இது இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பண்பாடு, சாந்தி, சமாதானம், ஒற்றுமை, பாதுகாப்பு, நிம்மதி, அபயம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த இஸ்லாம் அஹ்லாக்கால், குணத்தால், பண்பாட்டால் உலகில் பரவியது என்பதை அதனுடைய பெயரில் இருந்து நாம் விளங்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த முஸ்லிம்களிடம் துறை சார்ந்த எல்லா பகுதிகளும் நிறைவாக காணப்படுகிறது. எல்லா துறைக்கும் முஸ்லிம்களில் ஆள் இருக்கிறது. படித்தவர்கள் தேவையா, பணக்காரர்கள் தேவையா, அரசியல்வாதிகள் தேவையா, செல்வாக்குள்ளவர்கள் தேவையா, எல்லா துறைகளிலும். இஸ்லாத்தில் கண்ணியமானவர்களே, இஸ்லாமியர்களிலே இன்று குறைந்து வருகின்ற ஒரு பகுதிதான் இஸ்லாமிய பண்புகள், அஹ்லாக், குணம். கண்ணியமானவர்களே, இந்த குணம் இல்லாததுதான் இன்று இரண்டு பேருக்கிடையில் உள்ள பிரச்சனையும், இரண்டு குடும்பங்களுக்குள் உள்ள பிரச்சனையும், ஊருக்குள் உள்ள பிரச்சனையும், உலகத்தில் உள்ள பிரச்சனையும், மனிதனுடைய குறிப்பாக முஸ்லிமுடைய அஹ்லாக் குணம் கெட்டுவிட்டது. கெட்ட குணம், கெட்ட குணம் என்றால் நாம் சில விடயங்களை தான் பார்க்கிறோம். சில விடயங்களை, கொலை செய்வதும், ஏமாற்றுவதும், களவெடுப்பதும், அடிப்பதும், அநியாயம் செய்வதும். இல்லை கண்ணியமானவர்களே, அஹ்லாக் குணம் பண்பாடு என்றால் என்ன? எந்த நிலைமையில் எந்த செயல் என்னிடமிருந்து வெளியாகினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அதுதான் அஹ்லாக். இந்த கட்டத்தில் என்னிடமிருந்து என்ன வெளியாக வேண்டும், இந்த நிலைமையில் என்னுடைய செயல்பாடு எப்படி அமைய வேண்டும், இது சரியாக அமைவது அஹ்லாக். எங்கு பிழையான பேச்சு, பிழையான நடவடிக்கை வெளியாகுமோ நம்முடைய அஹ்லாக்கில் நாம் செயலாகிறோம், கீழே போகிறோம். அது கண்ணியமானவர்களே, முன்னே நபிமார்களுடைய நிகழ்விலிருந்து குறிப்பாக நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாம் முஸ்லீம்களாக உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகையில் மிக நிம்மதியாக அமர்ந்திருக்கிறோம். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நம்மிடம் இருக்கின்ற இந்த இஸ்லாம், நாம் முஸ்லீமாக இருப்பது நபியவர்களுடைய பண்பாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு தியாகம், குணத்தோடு சம்பந்தப்பட்ட தியாகம். அடிபட்டார்கள் இஸ்லாத்துக்காக, இரத்தம் ஓட்டினார்கள் இஸ்லாத்துக்காக, விரட்டப்பட்டார்கள் இஸ்லாத்துக்காக. கண்ணியமானவர்களே, தாயிஃபிலே அடிபட்டார்கள் இரத்தம் ஓடும் அளவு, அப்படியே பாதணியோடு செருப்போடு இரத்தம் ஒட்டிக்கொள்கிறது. சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஒரு காயத்துக்கு மருந்து போடுவதற்கும் அங்கு யாரும் இல்லை, மருந்தும் இல்லை. அந்த நேரத்தில் கூட மலைக்கு பொறுப்பான மலைக்கு வருகிறார், மலைகள் கல் மலைகளுக்கு பொறுப்பானவர் கேட்கிறார், தாயிப் நகர் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறது, இரண்டு மலைகளையும் ஒன்றரை சேர்த்தால் இந்த இந்த கூட்டம் அரைபட்டு விடுவார்கள். பிளெண்டரில் அரைப்பது போன்று அரைத்து விடுவார். கண்ணியமானவர்களே, ஆட்சி கேட்டு போய் அடிபடவில்லை, பணம் கேட்டு போய் அடிபடவில்லை, சொத்து கேட்டு போய் அடிபடவில்லை, ஏதாவது தவறு செய்ய போய் அடிபடவில்லை. அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக மாறுங்கள், நிம்மதியாக வாழ்வீர்கள். இவ்வளவுதான், முஸ்லீம் ஆகுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கண்ணியமானவர்களே, மலக்கிடம் அந்த மலக்குமாரிடம் நபியவர்கள் சொன்ன பதில் பண்பாடு ரீதியானது, குணம் ரீதியானது, அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. சொன்னார்கள், இந்த கூட்டத்தில், இந்த ஊரில் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளை, ஈமான்தாரிகளை அல்லாஹ் எதிர்காலத்திலே வெளியாக்குவான், உருவாக்குவான். எனவே இந்த ஊரை அழிக்க வேண்டாம். இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, பசி தாகம், ஓய்வெடுக்க இடம் இல்லை, பூசுவதற்கு மருந்து இல்லை, இரத்தத்துக்கு கட்டுவதற்கு கூட ஒரு புடவை துண்டு இல்லை. இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய விருப்பம் வருகிறது, நீங்கள் ஆம் என்று சொன்னால் இந்த ஊரை மலைக்கு இடையில் வைத்து அரைத்து விடுவோம். சொன்ன பதில் தூரநோக்குள்ளது, பொறுமை, பண்பாடு, மன்னிப்பு, விட்டுக் கொடுப்பு, பணிவு, நல்லெண்ணம் எல்லாம் கலந்த பதில். நினைத்து பாருங்கள், நமக்கு ஒருவர் அடிக்கிறார், நம்மால் அவரை தாக்க முடியவில்லை, அவரை விட ஒரு பலசாலி உடனே வந்து இவருக்கு நான் அடிக்கவா என்று கேட்க தேவையில்லை, ஆளை கூப்பிட்டு அடிப்போம். நம்முடைய அஹ்லாக், அவர் ஒன்று ஏசினாலும் பத்து வார்த்தை ஏசுவோம். நம்முடைய அஹ்லாக், அவர் நமக்கு மாத்திரம் ஏசினால் நாம் அவருடைய தாயையும் தந்தையையும் இழுத்து ஏசுவோம். நம்முடைய அஹ்லாக், நம்முடைய அஹ்லாக் இதுதான், இதுதான் இன்று இஸ்லாம் பரவுவதற்கு காரணம். இவ்வளவு வேகமாக நம்முடைய அகலார். கண்ணியமானவர்களே, பதிலில் நல்ல ஒரு பெரு பேரு கண்டார்கள். என்ன தெரியுமா, நிகழ்வை நிதானமாக கேளுங்கள். அஹ்லாக்குடைய முடிவு நல்லதாகத்தான் அமையும். மன்னிப்போ, விட்டுக் கொடுப்போ, பணிவோ, நட்புணம், அதனுடைய முடிவு அந்த நேரத்தில் கொஞ்சம் கீழே போவது போன்று இருக்கும். எதிர்காலத்திலே அல்லாஹ் மேலே வைப்பார். சேர்ந்தவர் இவர் யார் தெரியுமா? இவர் சாய்பாசி. யார் எந்த ஊர் நபியர்களை கல்லடித்து விரட்டினார்களோ, எந்த ஊர் சாப்பாடு கொடுக்காமல் விரட்டினார்களோ, எந்த ஊரில் இரத்த மோட்டினார்களோ, அந்த ஊரில் எதிர்காலத்தில் அவர் உருவாகினார். அவருக்கு என்ன தெரியுமா வர்ணனை? சாஹிபு யாசின். சூர யாசின் ஒரு நிகழ்வு வருகிறது. முன்னே காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவரை ஒரு ஊரிலே இறை தூதர்களுக்கு வழிகாட்டியாக ஊரிலே மக்களை அறிமுகப்படுத்தி, இத்தபியோல் முர்சலீன், இந்த முர்சலீன்களை தூதுவர்களுக்கு கட்டுப்படுங்கள், சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அந்த ஊரிலே வழிகாட்டியாக செயல்பட்டார் ஒரு மனிதர், ஹதீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய மனிதர். அந்த அந்த தூதுக்கு உதவி செய்தார், இறை தூதுக்கு உதவி செய்தார். அதற்காக அந்த ஊர் மக்கள் அவரை அடித்து மிதித்து அவருடைய குடல்கள் கூட வெளியே வருகின்ற அளவு தாக்கி அவரை சகிதாக்கினார்கள். அவரை பற்றி குர்ஆனில் யாசீனில் இன்று சூரா ஃபாத்திஹாவுக்கு அடுத்தது கூடுதலாக ஓதப்படுகின்ற சூரா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து மிக கூடுதலாக ஓதப்படுகின்ற சூரா யாசீன். உள்ளம், குர்ஆனுடைய கல் உள்ளம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த சூராவில் வந்த அந்த நபருடைய நிகழ்வு அந்த சூராவில் வருகிறது. அதை போன்ற ஒரு தியாகி யாசின் சூராவிலே அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொன்ன அந்த நபர் போன்ற ஒரு தியாகி என்னுடைய உம்மத்திலே என்று வர்ணிக்கக்கூடிய மனிதர் அந்த தாய் பரம்பரையில் தான் வந்தார். அன்று நெசுக்கியிருந்தால், அன்று அழித்திருந்தால், அன்று அரைத்திருந்தால், பண்பாட்டு ரீதியான முடிவு எதிர்காலத்தில் தியாகிகளை உருவாக்கியது, இஸ்லாத்துடைய தூண்களை உருவாக்கியது. தாய் சம்பவத்திலே நபியுடைய அஹ்லாக் வெளிப்படுகிறது. துஃபைல் இப்னு அம்ரு தௌசி அலிஹிவர்கள், கண்ணியமானவர்களே, நான் பேசுகின்ற தலைப்பு எல்லோருக்கும் தேவையானது. சிறியவர், பெரியவர், வாலிபர், வயோதிபர், ஆண்கள், பெண்கள், எல்லோருக்கும், எல்லோருமே இந்த பண்புடம் இருக்கிறதா என்று பார்ப்போம். துஃபைல் இப்னு அம்ரு தௌசி அலிஹிவர்கள் யார் தெரியுமா? தௌஸ் கோத்திரத்துடைய தலைவர் துஃபைல். அவரும் சில நபர்களும் ஊரில் நபியிடம் வந்தார்கள். யார் சொல்லுதா? தௌஸ் நம்முடைய கோத்திரம் கட்டுப்படுகிறார்கள் இல்லை, மாறு செய்கிறார்கள், கொஞ்சம் அல்லாவுக்கு புறம்பாக நடக்கிறார்கள், பத்வா செய்யுங்கள். என்ன வேண்டுகோள்? சாபமிடுங்கள், பத்வா செய்யுங்கள். நபியவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹஃதி லி தௌஸ், அல்லாஹும்ம ஹஃதி தௌஸா, தௌஸுக்கு பாவம் மன்னிப்பு கொடு, தௌஸ் கோத்திரத்தாருடைய பாவங்களை மன்னி அவர்களை நல்வழிப்படுத்து. ஊர் தலைவர் வந்து சொல்லுகிறார் பதுவா செய்யுங்கள் என்று. நபியவர்கள் செய்தது துவா, நபியவர் செய்தது துவா. நபியுடைய பேச்சு கண்ணியமனை பண்பாடு உள்ளது. நபியுடைய துவா, நபியுடைய சாபம் கண்ணியமனை சில கட்டங்களில் அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி நடந்ததை தவிர எல்லா இடங்களிலும் பத்துவா செய்வது ஒரு இஸ்லாமிய பண்பு அல்ல என்பதை அங்கு உணர்த்தினார்கள். அதர் நிகழ்வு, சஹாபாக்கள் சிலர் நபியிடம் வந்து, யார் சொல்லுதா, முஷ்ரிக்கீங்கள், காஃபிர்கள் அநியாயம் செய்கிறார்கள், அட்டுழியம் புரிகிறார்கள், நமக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்கள், அவர்களை சபித்து பத்துவா செய்யுங்கள் சொன்னார்கள் நபியவர்கள். இந்நிலம் நான் சாபமிடுகின்ற ஒரு நபியாக, ஒரு மனிதராக அனுப்பப்படவில்லை. கண்ணியமானவர்கள் விளங்குகிறோம், ஏற்க வேண்டிய, திட்ட வேண்டிய, பத்துவா செய்ய வேண்டிய கட்டத்திலும் கூட நபியுடைய பண்பு துவாவாக வெளிப்பட்டது. இந்த சொந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பாவிக்கின்ற வார்த்தை நபியவர்கள் பரம விரோதிக்கும் பாதிக்காத வார்த்தை. அப்துல்லா இப்னு உபை நயவஞ்சகர்களின் தலைவர், அப்துல்லா இப்னு உபை நயவஞ்சகர்களின் தலைவர் எந்த அளவு நபியுடைய சுய கௌரவத்தில் கை வைத்தார் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நவுதுபில்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தீய நடத்தை ஈடுபட்டார் என்று நாவு பூசாமல் ஒரு கூட்டத்தை வைத்து சொல்ல வைத்தார். பரிசுத்த தாய் இப்படி நபியுடைய கௌரவத்திலே மரியாதையிலே கை வைத்தவன், முனாஃபிக்குகளின் தலைவன். அந்த அப்துல்லாஹ் இப்னு உபையை நபி அவர்கள் பல தடவை சந்தித்தார்கள், முகம் கொடுத்தார்கள், தாவத்து கொடுத்தார்கள், பேசினார்கள். ஓரிடத்தில் காட்ட முடியுமா யாருக்காவது ஏ முனாஃபிக்கே என்று கூப்பிட்டதை? அல்லாஹ் சொன்னான் இவன் முனாஃபிக்குகளின் தலைவன், இவன் முனாஃபிக். ஆனால் இன்று நாம் சாதாரண விடயத்துக்கு தொழுகை ஆலியை பார்த்து நீ முனாஃபிக், இபாதத் ஆலியை பார்த்து நீ முனாஃபிக், கலிமா சொன்ன முஸ்லிமை சொல்லக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய, குரான் ஓதக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய, ஏனோ இஸ்லாமிய முறையில் வாழக்கூடியவரை பார்த்து சர்வசாதாரணமாக நீலாம் முனாஃபிக் என்று சொல்வதாக இருந்தால் நபியை விட நாம் உத்தமராக இருக்க வேண்டும். முனாஃபிக்குகளின் தலைவரை பார்த்து கூட நீ முனாஃபிக், நீ முனாஃபிக்குகளின் தலைவர் என்று கூப்பிட்டது கிடையாது என்றால் எங்கே இந்த பண்பு? எங்கே இந்த பண்பு? கபிரிலே ஜனாதா வைக்கப்பட்டு விட்டது. யாருடைய? முனாஃபிக்குகளின் தலைவன். எனவே நான் பேசுகின்ற தலைப்பு கிடைக்கிற ஞாபகப்படுத்துகிறேன், நம்மிடம் இல்லாத இஸ்லாமிய பண்பு எந்த அளவு இருக்கிறது, எந்த அளவு வர வேண்டும், எந்த எந்த பண்பில் நாம் ஃபெயில், எந்த பண்பில் மேலே திருத்திக் கொள்ள வேண்டும். பண்பு இல்லாததுதான் இன்று நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இஸ்லாமிய குணம் கபரிலே வைத்து மண்ணை போடுவதுதான் பலன். குழிக்குள் வைக்கப்பட்ட ஜனாதாவை ரிவாயத் வருகிறது, நபியவர்கள் வெளியே எடுத்து தன்னுடைய முழங்காலிலே சாய்த்து வைத்து தன்னுடைய ஜுப்பாவை கலத்தி அவருடைய ஜனாதாவுக்கு தன்னுடைய ஜுப்பாவை அறிவித்தார்கள். இன்னமும் நிகழ்வர்கள் மகன் கேட்டு வந்தால் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களின் முனாஃபிக்குகளின் தலைவன் அல்லாஹ் பல ஆயத்துக்களிலே இவன் நரகவாதி என்ற விசாரா சைக்கிளை அல்லாஹ் செய்திருக்கிறான். இப்படிப்பட்டவன் பண்பு ஏன் தெரியுமா, என்ன நன்றிக்கடன் தெரியுமா? இவன் நபியுடைய ஜிப்பாவை உடுத்ததால் இவனுக்கு சுவர்க்கம் இல்லை, அந்த நோக்கத்தில் அல்ல. இவன் பத்ரி யுத்தத்திலே என்னுடைய சாச்சா அப்பாஸ் காஃபிராக இருக்கும் பொழுது, முஷ்ரிக்காக இருக்கும் பொழுது முஸ்லீம்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அப்பொழுது அவருடைய ஆடை கிழிந்து ஆடை அரைகுறையாக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ஆடை தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் அவன் கூட பாருங்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆடை கொடுத்தது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஷ்ரிக்காக இருக்கும் பொழுது. பத்ரிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஷ்ரிக், இணைவைப்பாளர், இஸ்லாத்துடைய விரோதி, நபியுடைய சாட்சாதான். பத்ரி யுத்த கைதிகளிலே எதிரணி, அவன் உதவி செய்தது ஒரு முஷ்ரிக் என்பதால், அவன் உதவி செய்தது ஒரு முஸ்லிமுடைய விரோதி என்பதால் பாருங்கள் நுணுக்கமாக. இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அப்பொழுது ஆடை கொடுத்தது பத்ரி யுத்தத்தில். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் அவன் வஃபாத்தாகி ஜனாதாவும் கபரிலே வைக்கப்பட்டு மண் போடப்பட முன்னர் எடுத்து அவர்களுடைய ஜுப்பாவை அணிவித்தார்கள் என்ற நிகழ்வு வருகிறது என்றால் முனாஃபிக்குகளின் தலைவருக்கு கூட நபி தன்னுடைய ஜுப்பாவை கலத்தி கொடுத்தார்கள். இன்று நாம் உயிரோடும் வாழ விடுவதில்லை, அவருடைய மையத்தையும் நல்லபடி அழைக்க விடுவதில்லை. உயிரோடும் குறைதான், மையத்தையும் குறைதான், கபருக்கு போனாலும் குறைதான், மற்றவர்களை பற்றி பேசினாலே குறைதான். நம்முடைய பண்பு இப்படி பண்பு இருந்தால் இஸ்லாம் வளருமா, அல்லது இருக்கின்ற முஸ்லிம்களும் மதம் மாறுவார்களா? கண்ணியமானவர்களே, பண்பு அகலாத். நான் இப்படி மேலிருந்து மிக பயங்கரமான, மிக கஷ்டமான சில கட்டங்களை தான் இப்பொழுது சொன்னேன். இன்று நாம் நம்முடைய சொந்த சகோதரனுக்கு கூட காட்டாதாகலாம், சொந்த உறவு என்ன நம்முடைய பிறவிக்கு கூட காட்டாதாகலாம், சொந்த பெற்றோருக்கு காட்டாதாகலாம், உறவினர்களுக்கு காட்டாதாகலாம், ஊர் மக்களுக்கு காட்டாதாகலாம். நபியவர்கள் மூலம் முனாஃபிக்குகளின் தலைவருக்கு காட்டப்பட்டது. இதுதான் இஸ்லாம் வளருவதற்கு காரணம். யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன். முழு மக்காவாசிகளும் முஸ்லீம் ஆகினாலும் நான் காபிராகத்தான் இருப்பேன் என்று சபதமிட்டார் சஃப்வான். எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா இவர்? உமைர் இப்னு வஹப், நான் நிதானமாக மெதுவாக அமைதியாக பேசுகிறேன் என்பதால் யாரும் தூங்கிவிட வேண்டாம், தலைப்பை கேளுங்கள். சத்தமாக பேச முடியும், விரைவாக பேச முடியும், இது அப்படி பேசுகின்ற தலைப்பு அல்ல. விடயத்தை கேளுங்கள். யாரும் பிரசங்கம் கேட்கும் பொழுது, பயான் கேட்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, இது அவருக்கு நல்ல பயான், இது இவருக்கு நல்ல குடு, இது இவருக்கு நல்ல அடி, இது இவருக்கு நல்ல பற்றிருக்கும், அவருடைய நஷ்டத்துக்கு பற்றிருக்கும் என்று கேட்காமல், எனக்கு இதில் என்ன புத்திமதி என்று கேட்டால் இன்றே வலியுள்ளவாகி விடுவோம். பயான் கேட்கும் பொழுதும் இது மற்றவர்களுக்கு என்று கேட்பதனால் தான் நாம் திருந்துவதில்லை மற்றவர்களுக்கு. அதனால் நான் தூங்குவேன், இல்லை நான் எல்லாவற்றிலும் தூயவன், நான் தூங்குவேன். கண்ணியமானவர்களே, எனவே கவனமாக தான் இருக்கிறீர்கள், இறுதி வரைக்கும் பேசிக் கொள்ளுங்கள். சஃப்வான் எப்படிப்பட்டவர் என்றால் சபதமிட்டார். எப்படிப்பட்டவர்? உமைரை கூப்பிட்டு, உமை முஹம்மதுடைய தலையை எடுக்க வேண்டும், கான்ட்ராக்டர்கள் உனக்கு உன்னிடத்திலே. உமை சொன்னார், எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது, கடன் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, எப்படி நான் போய் ஆப்பட்டு நான் கொல்லப்பட்டான் என்ற கருத்தில் கேட்டார். இல்லை நீ போ, குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, கொடுக்கல் வாங்கலுக்கு நான் பொறுப்பு, உன்னுடைய எல்லா விதமான டீலுக்கும் நான் பொறுப்பு. டீல் முடிகிறது, வானிலை நெஞ்சை பூசி அனுப்புகிறார். எந்த இடத்தில் ஆலோசனை? காபத்துல்லாவுக்கு பக்கத்தில். உமேர் போகிறார், அங்கு வேறு நிகழ்வு நடக்கிறது, அதை நான் சொல்வேன். சஃப்வான் அப்படிப்பட்டவர், நபியுடைய தலைக்கு முழு ஃபன் பண்ணி நிதி வழங்கி கண்ணியமானவர்களை ஆள் அனுப்பி, யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன் என்று சபதமிட்டவர் நபிக்கு பக்கத்தில் இருக்கிறார். நபியுடைய கனிமத் ஒட்டகங்கள் இருக்கின்றன, மந்தை ஒட்டகம் மந்தை, இப்படி எட்டி பார்க்கிறார். சுற்றி வர ஆச்சரியத்தோடு பார்க்கிறார், இவ்வளவு கனிமத் பொருள், இவ்வளவு ஒட்டகம். கேட்டார்கள் நபி அவர்கள், சஃப்வான் உங்களுக்கு வேண்டுமா, உங்களுக்கு வேண்டுமா? கேட்கின்ற பொழுது சஃப்வான் முஷ்ரிக். யார் இந்த சஃப்வான்? நபிக்கு நல்லாக தெரியும். இப்பொழுது அந்த சம்பவத்தை நினைக்கிற நிலையில் உமர் வருகிறார். சூரத்தில் வரும் பொழுது உமர் அடியார்கள் கண்டு, யார சொல்லல்லா, நபியுடைய அன்பால் சொன்னார்கள், ஆனால் நபியர்கள் கட்டுப்படுத்தினார்கள். யார சொல்லல்லா, மக்கா நாய்களில் ஒரு நாய் வருகிறது. எப்படி வார்த்தை? மக்காவில் உள்ள நாய்களில் ஒரு நாய் வருகிறது. நாய் வார வரத்து சரியில்லை, நாய் வார வாக்கு சரியில்லை, அனுமதி தாருங்கள் என்றாலும் நபிக்கு கட்டுப்பட்டார்கள். வீரம் தைரியம் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். நிதானம் இழந்தால் அது அல்லாஹ்வின் பார்வையில் வரவேற்கத்தக்க வீரம் அல்ல. வீரம் தைரியம் கோபம் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். நபியர்கள் சொல்லுவதை எதன்றி அல்லது சில விடங்களுடைய தலையோடு வருகிறேன், உள்ளே நுழைய முன்ன தலையை கொண்டு வருகிறேன். நிகழ்வு பின்னால் வருகிறது, நபிக்கு தெரியும் சஃப்வான் உமைரும் பேசிக் கொண்டது என்ன, என்ன திட்டத்தில் வருகிறார். வாளில் நஞ்சை பூசிக்கொண்டும் வருகிறார். நபி அவர்கள் நல்லா அறிவித்து விட்டார். உமைர் வந்தார், விடுங்கள் உமர், பொறுமையாருங்கள், விடுங்கள், வரட்டும். உமைர் வந்தார், பின்னே நின்றார், என்ன முன்னே வாருங்கள், இன்னும் பக்கத்தில் வாருங்கள், இன்னும் பக்கத்தில், கொள்வதற்கு இலேசாக நபிக்கு பக்கத்தில். கண்ணியமானால் என்ன உமைர், என்னுடைய மகனை ரிலீஸ் பண்ண வந்தேன், மகன் அக்யூஸ்டாக இருக்கிறார், கைதியாக இருக்கிறார், ரிலீஸ் பண்ண வந்தேன், உண்மையை சொல்லுங்கள். அதுதான் நோக்கம். இல்லை, நீங்களும் சஃப்வானும் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இப்படி இப்படி பேசி உங்களுடைய பொறுப்புகளை அவரெடுத்து நீங்கள் என்னுடைய தலையை எடுக்க வரவில்லையா? சொன்னார் உமை, நானும் சஃப்வானும் மாத்திரம் தான் அந்த இடத்தில் இருந்தோம். சிசிடிவி கேமராவும் கிடையாது, ரெக்கார்டரும் கிடையாது, எந்த விதமான சிஐடியும் கிடையாது, யாரும் கிடையாது. இதை இது அவர் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன். இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நபிக்கு அறிவித்துக் கொடுத்திருக்க முடியாது, உண்மையில் இவர் நபிதான் என்று நீட்டுங்கள் கையை என்று நீட்டு சொல்லி கையிலே பையத்து செய்து முஸ்லிமாக மாறினார் என்றால் நபியுடைய தலைக்கு கழுத்துக்கு நஞ்சி பூசிய வாளோடு வந்தவரையும் நிதானமான அணுகுமுறை பக்கத்திலே வரவேற்று கௌரவமாக பேசி அவருடைய பொய்யையும் சதியையும் திட்டத்தையும் மிக அழகான முறையில் முன்வைத்ததனால் அவரை ரதியல்லாஹு அன்ஹுவாக நபியுடைய அஹ்லாக் மாற்றியது. இந்த கண்ட்ரக்கை கொடுத்தவர் சஃப்வான் பக்கத்தில் நிற்கிறார், ஒட்டகங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். சஃப்வான் உங்களுக்கு வேண்டுமா? அவருடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா? தந்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், தந்தால் எடுத்து இது எல்லாமே உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நபியுடைய உரிமை உங்களுக்கு, நபியுடைய பங்கு எடுக்கலாம். எடுத்து அவர் எடுத்துக்கொண்டு போனார். உடனே போயிட்டு சொன்னார், மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா வாரி வழங்குகிறார், எப்படி பண்புள்ளவர் தெரியுமா, எப்படி கொடையாளு தெரியுமா? அவருக்கு பஞ்சம் வறுமை வருமென்ற பயமே கிடையாது, பயமே கிடையாது. இத்தனைக்கு நபியுடைய நிலைமை ரஐனல் ஹிலால் சும்மா ரஐனல் ஹிலால் சும்மா ரஐனல் ஹிலால் லம் யூகத் ஃபி பைத்தின் நபியினார். ஒரு தலைப்பரை பார்த்தோம், மறுதலைப்பரை பார்த்தோம். இரண்டு மாதங்களில் மூன்று தலைப்பறை என்றால் என்ன? இரண்டு மாதங்களை பரிபூர்ணமாக முடித்து மூன்றாவது மாதத்துடைய தலைப்பறையும் கண்டோம். நபி அவர்களுடைய வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷாவெல்லாம் சொல்கிறார், இப்படிப்பட்ட நபி ஒட்டக மந்தையை யாருக்கு கொடுத்தார்கள்? தன்னுடைய கழுத்துக்கு, தன்னுடைய தலைக்கு நிதி ஒதுக்கிய, நிதி செலுத்தி, நிதி செலவழித்து ஆள் அனுப்பிய அந்த விரோதிக்கு கொடுத்தார்கள் என்றால் இந்த அஹ்லாக் தான் சஃப்வான் இப்னு உமையாவை ரதியல்லாஹு அன்ஹு மாற்றியது. நம்முடைய அஹ்லாக், சொந்த தந்தை தாய் அவருடைய உறவு, அவருடைய உள்ளத்தால் ஏற்றுகிறோமா, நடிக்கிறோமா? பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதை கண்ணியமானவர்களே, வஃபில்லஹுமா ஜன அஸ்ஸுல்லிமினர் ரஹ்மா. நான் நினைக்கிறேன் எதிரிகளுக்கே நபியர்கள் இப்படி அகலாக்கை காட்டினார்கள் என்றால் உறவுகளுக்கு எப்படி காட்டியிருப்பார்கள், காட்டினார்கள். நம்முடைய உறவுகளை எதிரிகளாக பார்க்கின்ற காலம், தந்தையுடைய நண்பரை மதிக்கின்ற காலம் கியாமத்தினுடைய அடையாளம், மற்றவர்களை விட தாயை தாழ்த்துகின்ற காலம் கியாமத்தினுடைய அடையாளம். மினர் ரஹ்மா, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது அன்பால், குர்ஆன் சொல்கிறது அன்பால், பயத்தால் அல்ல. தாய் தந்தைக்கு கட்டுப்பட அடிப்பார்கள், விரட்டுவார்கள், சாப்பாடு கிடைக்காது, வீட்டுக்குள் இருக்க மாட்டார்கள் என்ற பயத்தால் அல்ல, அன்பால். பண்பு கண்ணியமானவர்களே, பெற்றோரை கூட நாம் இந்த அன்போடு பார்க்காத, அரவணைக்காத காலத்தில் வாழ்கிறோம் என்றால் அந்த நபி அவர்கள் பரம விரோதிகளை இந்த அளவு அரவணைத்தார்கள். இதாகலா, இதாகலா. நபியுடைய வாழ்க்கை இப்பொழுது நான் பிரதானமாக நான்கு தலைப்புகளில் நபியுடைய பண்பை முன்வைக்க விரும்புகிறேன். நான்கு தலைப்பு, நபியுடைய முழு வாழ்க்கையுடைய டைம் டேபிளும் நான்கு பகுதி. லில்லா, அல்லாஹ்வுக்குரிய பகுதி, தன்னுடைய சொந்த தேவைக்குரிய பகுதி, நஃப்ஸி. மூன்றாவது அஹ்லி, குடும்பத்துக்குரிய பகுதி. நான்காவது லி உம்மத்தி, சமுதாயத்துக்குரிய பகுதி. அல்லாஹ்வுடைய பகுதியில் குறை செய்ய மாட்டார்கள். இபாதத் கால் வீங்கும் அளவு, இபாதத் கால் வீங்கி வெடிக்கும் அளவு, இபாதத் கிரகணத் தொழுகை தொழுகிறார்கள், முன்னே சென்று ஏதோ பிடிக்க பார்க்கிறார்கள், பின்னால் ரிவர்ஸில் வருகிறார்கள். சாபாக்கள் தொழுது முடித்து கேட்டார்கள், என்ன யார் சொல்லுதா, தொழும் பொழுது முன்னால் போனீர்கள், ஏதோ பிடிக்க பார்த்தீர்கள், பின்னால் வந்தீர்கள், இப்படி ஒரு தொழுகை முறை உங்களிடம் நாங்கள் காணவில்லையே, தொழுகையில் இப்படி ஒரு எக்ஷனை நாங்கள் கண்டதில்லையே, இது என்ன இது? சொன்னார்கள் அவர்கள், தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுவர்க்கத்து கனிகளின் குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த சுவர்க்கத்து கனி ஒன்றை பறித்தெடுப்போம், பித்தெடுப்போம் என்று முன்னால் போனேன், அதனுடைய பாக்கியம் என கிடைக்கவில்லை. சுவர்க்கத்தை கண்டார்கள் தொழுகையில், இபாதத் தொழுகையில் சுவர்க்கம். சுஜூத் லஹு அஸீஸுன் கஅஸீஸில் மிர்ஜல், சுஜூத் செய்யும் பொழுது நபியுடைய உள்ளே இருந்து பானை கொதிக்கின்ற சத்தம் வரும், அவ்வளவு உள்ளம். லஹு தபியுன் கதவியின் தேனீக்கள், தேன் பூச்சி அப்படியே அவருடைய அந்த ரீங்காரம் விடும் பொழுது வருகின்ற ஓசை நபியுடைய நெஞ்சுக்குள் இருந்து வரும் அந்த அளவு பயபக்தியோட தொழுகை இபாதத்தப்படி இபாதத்தப்படி. அல்லாஹ்வுடைய பகுதிதான் திடீரென்று இரவு பக்கத்தில் படுத்த கணவரை காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விழிக்கிறார்கள், நபி பக்கத்தில் இல்லை, பின்னர் போகிறார்கள், தேடி போகிறார்கள். போய் பார்த்தால் ஜன்னத்துல் பக்கிய மதீனாவுடைய மஸ்ஜித் நபவி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மையவாடியில் கபரிஸ்தானிலே நபியோர்கள் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை மறுமையை மௌத்தை கபரை நினைத்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது அல்லாஹ்வுக்குரிய பகுதி, அல்லாஹ்வுக்குரிய பகுதி. அதில் நபியர்கள் எந்த குறைபாடும் நான்கு பகுதியிலும் குறை வைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய பகுதி, தன்னுடைய தேவை, தனக்குரிய நேரம், அதில் நபியர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். தன்னுடைய ஜுப்பாவை கலத்தி கொடுத்து விட்டு, ஒரு யாசகனுக்கு கொடுத்து விட்டு வெறுமேலோடு போனார்கள். கீழங்கி இருந்தது, அவர்கள் பெறப்படவில்லை. மேலங்கி ஜுப்பாவை போர்வையை கலட்டி கொடுத்தார். யாசகன் வந்தார், ஏதாவது தாருங்கள், இருப்பதனுடைய ஜுப்பா தான், எக்ஸ்ட்ரா ஜுப்பா அல்ல, மேலதிகமான ஆடை அல்ல, அணிந்திருக்கின்ற ஆடைதான் நடந்திருக்கிறது. கலட்டி கொடுத்து விட்டு வெறுமேலோடு போனார்கள். ஒரு மாமி ஒரு மருமகனிடம் பேசினார்கள். சஹாபி ஒரு மாமி மருமகன் தொழுகை நேரத்திலே இமான் ஜமாத்துடைய நேரத்திலே மஸ்ஜிதுக்கு போகாமல் வீட்டுக்குள் இருக்கிறார், போன அடையாளம் தெரியவில்லை. மாமி சொன்னார், மருமகனே, மஸ்ஜிதுக்கு ஆண்கள் மஸ்ஜிதுக்கு போய் தொழுவது சிறந்ததல்லவா, நீங்கள் மஸ்ஜிதுக்கு போகலாமே என்ற ஒரு கருத்தில் ஒரு அபிப்பிராயம், ஒரு வேண்டுகோள் விடுத்த பொழுது அந்த மருமகன் சஹாபி என்ன தெரியுமா சொன்னார், மாமி நேரடியாக பார்த்து கொண்டு பேசவில்லை, வீட்டுக்குள் அவருடைய அறையில் அவர் இருப்பது மாமிக்கு தெரியும். அந்த மருமகன் சொன்னார், மாமியே, என்னிடத்தில் இருப்பது ஒரு ஆடை, நிர்வாணமாக இருந்தார் என்பதல்ல, மஸ்ஜிதுக்கு போவதற்கு மேலங்கி இல்லை, ஒழுக்கம் ஒன்றிருக்கிறது, கீழாடை அணிந்திருக்கிறார், வேஷ்டி, என்னிடத்தில் இருப்பது ஒரு ஜுப்பா. அந்த ஜுப்பாவை நபியவர்கள் இன்று என்னிடமிருந்து இரவல் வாங்கியிருக்கிறார்கள். எனக்கு போட்டுக்கொண்டு செல்வதற்கு ஜுப்பா இல்லை, என்னுடைய ஜுப்பாவை நபியவர்கள் இரவலாக எடுத்திருக்கிறார்கள் இன்று அணிந்துவிட்டு தருவதற்கு. அதுதான் நான் மஸ்ஜிதுக்கு போகாததுக்கு காரணம், மற்றவருடைய ஜுப்பாவை இரவல் எடுத்து ஒரு நாளைக்கு உடுக்கின்ற நிலைமை நபியுடைய சொந்த விஷயத்தில் வரலாம், ஆனால் கேட்டவருக்கு தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்க தயார். இது இஸ்லாம், இது இஸ்லாம். கனிமனே, கேட்கின்றவர் எப்படி கேட்டாலும் கொடுப்பார்கள், கண்ணியமாக கேட்டாலும் கொடுப்பார்கள், அகௌரவமாக விலங்காத்தனத்திலே சிலர் அகௌரவமாக கேட்பார்கள். காட்டரபிகள், ஆராப், ஆராப் என்றால் காட்டரபிகள், காட்டில் வசித்தவர்கள் அல்ல, கொஞ்சம் கிராமப்புறத்தில் ஒதுக்கப்புறத்தில் நபியவருடைய தொடர்பை விட்டு கொஞ்சம் தூரத்தில் வசித்தவர்கள். அவர்கள் அவர்களை பற்றி குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்ல ஆராப் அஷத்து குஃப்ரன் வ நிஃபாகன் வ அஜிதரு அல்லா யஅலமு ஹுதூதமஹன் ஸல்லல்லாஹு. ஆராபியனை அல்லாஹ் வர்ணிக்கிறான், அவர்கள் குஃப்ராக இருந்தால் குஃப்ரிலும் உறுதியாக இருப்பார்கள், ஸ்ட்ராங்கான காதலில் இருப்பார்கள், நயவஞ்சகம் இருந்தால் நயவஞ்சகத்திலும் ஸ்ட்ராங்கா இருப்பார்கள். அஜிதரு அல்லாஹ் யஅலமு ஹுதூதமஹன் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் இறக்கிய சட்டத்திட்டங்களை அவர்கள் அறிவதை விட அறியாமல் இருப்பதுதான் உசிதம். என்ன என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத் சட்டங்கள், நபியுடைய சட்டங்கள் அவர்கள் படிப்பது குறைவு. ஏன், நபியுடைய சபைக்கு வந்து செல்வது அவர்களுக்கு சிரமம், தூரம், அதை வருவதற்கு அவர்களுக்கு மனசு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட சில காட்டறுதிகள் நடந்து கொள்கின்ற முறை நபியுடைய பண்பாட்டை இழக்க செய்யவில்லை. நபியுடைய பற்றி வர்ணனை தெரியுமா, யாராவது ஒருவர் கோபப்படுத்தினால், அவரை பைட்டாக்கினால், ஒரு வகையான ஈத்தம்பளத்தை ஆர்டர் பண்ணியிருந்தார், ஆர்டர் பண்ணியிருந்தார், இந்த ஈத்தம்பளத்தை தர வேண்டும், இந்த டேட்டில் தர வேண்டும், இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தார். நபியோட ஈத்தம்பளத்தை கொடுப்பதற்கு இரண்டு நாள் இருக்கிறது, இரண்டு நாள் இருக்கிறது டெலிவரி பண்ணுவதற்கு. டெலிவரிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் வருகிறார், எங்க என்னுடைய ஈத்தம்பளம், உங்கள் நீங்களும் இப்படித்தான், உங்களுடைய குடும்பமும் இப்படித்தான், உங்களுக்கு படுக்கல் வாங்கல் சரியாக இருக்க தெரியாது, வாக்களித்தால் நிறைவேற்ற எல்லாம் போய் அஸ்தாபிக்குல் அமி நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று இஸ்லாத்துக்கு நபித்துவத்துக்கு முன்னரே சான்று பெற்ற நபி இவர் டெஸ்ட் பண்ணுகிறார், பொய்யாக ஏசுகிறார். அபாண்டம் நீங்கள் இப்படித்தான், உடைய குடும்பம் இப்படித்தான், உடைய மூதாதையர்கள் இப்படித்தான். இரண்டு நாள் இருக்கிறது டேட்டுக்கு முன்னால் வந்து அங்கு உமரடிதானவர்கள் கண் சுழல்கிறது, நபிக்கு இப்படி பேசுகிறானே கண் உருடுகிறது. யார் செய்து சொல்ல, உமரை பார்த்தேன் அவருடைய கண் சுழன்றது, என் மீதுள்ள அந்த வெறியால் நபிக்கு இப்படி பேசியதால் அதற்க பார்த்தார்கள், தாக்க பார்த்தார்கள், உருக்கினார்கள். ஏ நபியை பார்த்து இப்படி பேசுகிறாயா? நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் பொருங்கள், பேசி சொன்ன கொடுக்க வேண்டியது நான், ஈட்டம்பழத்தை கொடுங்கள், எக்ஸ்ட்ரா இவ்வளவு கொடுங்கள். உதாரணம் சொல்லுங்கள், அவர் ஆர்டர் பண்ணியது 10 கிலோவா, 12.5 கிலோ 13 கிலோ 15 கிலோ கொடுங்கள் என்றால் என்ன தெரியுமா, நபி அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற லாபம், டீல், வியாபாரம். டேட் இருக்கிறது 2 நாள், அந்த 2 நாள் முடிந்தால் தான் கேட்டு சண்டை பிடிக்கலாம். கண்ணியமானவர்களே, உமரில் பேசினார்கள், எக்ஸ்ட்ரா இவ்வளவு கொடுங்கள், பெரும்பாலும் இவ்வளவு கொடுங்கள். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது நபியுடைய லாபம் அப்படி அடிபடலாம், லாபம் போகிறது. கொடுக்க சொல்லிவிட்டு உமர் சொன்ன, உமர் நீங்கள் எந்த தெரியுமா சொல்லிருக்க வேண்டும், என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும், கொடுக்க ஏதாவது கொடுக்க வேண்டும் என கொடுத்திருக்க வேண்டுமே, அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும், ஏதாவது கேட்பதாக இருந்தால் முறையாக கேட்டிருக்க வேண்டுமே, இரண்டு பேருக்கு நீங்கள் இப்படி சொல்லி இருக்க வேண்டும், நீங்கள் இப்படி அதட்டி இருக்க கூடாது, ஏசி இருக்க கூடாது, அவரை எப்படி பார்த்திருக்க கூடாது என்று புத்திமதி சொன்னவுடன் வந்தவர் அவர் டெஸ்ட் பண்ணுவது கொண்டிருந்தார். உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யூத மத குருவாக இருந்தவர், நபியுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்டுவிட்டேன், ஒரு அடையாளத்தை காண நினைத்தேன், அதுதான் யாராவது இவரை கோபப்படுத்தினால், பைட்டாக்கினால், இவரை வெறியூற்றினால் அவருடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கூடிக்கொண்டே போகும். அவர் பைட்டாக மாட்டார், அவருக்கு மழை பாயாது, அவருக்கு டெம்பர் ஆகாது, சுகர் கூடாது, பிரஷரும் கூடாது. இது ஹதீஸில் அவர் சொன்னதல்ல, நமக்கு நான் சொல்கிறேன். கண்ணியமானவர்கள், இதாக்கலாக் யூத மத குருவை கூட வரவழைத்த இஸ்லாத்துக்கு 2 பக்கத்து வீட்டாரிடம் மத்தியில் வாழ்ந்தேன், கெட்டவர்கள். நபி சொன்னார், குஞ்சு பைனரை 2 கெட்ட அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்தேன். யார் தெரியுமா? ஒருவன் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூ ஜஹல், மற்றவன் யார் தெரியுமா? உக்பத் இப்னு அபி முஹைத். உக்பா விரோதி, அபூ ஜஹல், 2 பேர் தான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர். இவனுக்கு பக்கத்தில் வாழ முடியாது, இவனுக்கு பக்கத்தில் வீடு எடுக்க முடியாது, இவனுக்கு பக்கத்தில் இருக்க முடியாது, இவன் விரோதி, இவன் பகை, இவன் 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 முஸ்லிம் என்று முஸ்லீம்களுடைய சூழலுக்கு தான் செல்ல வேண்டும், நல்லவர்களோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து போவதற்கு உரிமை இருக்கிறது. நான் இந்த கஷ்டம் கொடுக்கின்ற எதிரிகளுடைய விரோதிகளுடைய வீட்டுக்கு பக்க நடுவில் வாழ்ந்து கொண்டு என்னுடைய பண்பாட்டை காட்டி காட்டி அவர்களை இஸ்லாத்துக்கு எடுக்க முடியுமா என்ற சிந்தனையில் வாழ்ந்தார்கள். சந்தர்ப்பம் வந்தது. அபூஜகளுக்கு 90க்கும் மேற்பட்ட தடவைகள் சந்தர்ப்பம் தேடினார்கள், கிடைக்கவில்லை. அவருடைய கல் நெஞ்சம் அல்லாவுடைய நாட்டம், நபியுடைய துவா உமரடி கப்பலாகிய உக்குமத்து பொண்ணு அபிமாயத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. கேளுங்க நிகழ்வு, அவர்கள் இருந்து போட்டார் விஐபிகளுக்கு சாப்பாடு, முக்கியஸ்தர்கள் பெரும் புள்ளிகளுக்கான ஒரு உணவு விருந்து பிரசாரம். நபியும் அல்லாவுடைய ரசூல் நபி இவருடைய விரோதிதான், ஆனால் சமூகத்தில் செல்வாக்குள்ளவர் என்ற அமைப்பில் நபிக்கும் அழைப்பு விடுத்தார். பரம விரோதி சாப்பாட்டுக்கு கூப்பிடுகிறார். ஹராம் இருக்கிறதா? இஸ்லாத்துக்கு அனுமதி இல்லாத சாப்பாடு முறையா? பாவம் நடக்கிறதா? போக கூடாது. போனார்கள், போய் சாப்பிடாமல் தொட்டு தொட்டு இருக்கிறார். சாப்பிடாமல் தொட்டு தொட்டு சாப்பிடாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். விருந்து போட்ட உப்புபா எல்லோரையும் கவனித்துக் கொண்டு வர, சாப்பிடுங்கள், போடுங்கள், என்ன தேவை என்று கவனித்துக் கொண்டு வரும் பொழுது நபியவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். யா முஹம்மது அலா தாக்குல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், முஹம்மது சாப்பிடலையா, சாப்பிட மாட்டீங்களா? நீங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரும் வரை உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன். இந்த பணம் கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, காணி கிடைக்கிறது, வீடு கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது என்பதற்கு இஸ்லாம் தேவையை தயார். நம்முடைய பண்பு, நபி அவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட தயாரில்லை, அவர் களிமா சொல்லி முஸ்லீம் ஆக வேண்டும். உங்களுடைய சாப்பாட்டை நான் சாப்பிடுவதற்கு நீங்கள் தர வேண்டிய பரிசு இஸ்லாம். செய்ய வழி இல்லாமல் நபி அவர்கள் அவருடைய வீட்டில் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது, உடனே களிமா சொன்னார், களிமா சொன்னார். பின்னால் இவர் மதம் மாறினார். கனிமணி என்ன சுருக்கமாக சொல்கிறது, பண்பு பக்கத்து வீட்டுக்காரர், விரோதி, எதிரி, கொல்லத் துடிப்பவன் அங்கு வாழ்ந்து என்னுடைய அஹ்லாக்கால் அவனை இஸ்லாத்துக்குள் எடுக்க நான் முயற்சிக்கிறேன். அது அவனுடைய வீட்டுக்கு எப்பொழுது சந்தர்ப்பம் வரும், சாப்பாட்டு கழித்தான் போனார்கள், போனவுடன் கண்ணியமானவனே இப்படி இஸ்லாத்துக்கு வந்து விட்டான். உபைய கலப் என்ற பரம விரோதி, அவனும் இவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருக்கமான உறவினர்கள், நகம் சதையும் போன்று. அவன் விரோதி, செய்தி அனுப்பினான், என்னப்பா முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டியாமே, முஸ்லீம் ஆயிட்டியாமே, இதுக்கு பிறகு என்ன முகத்தனை முடிக்கவான், வஜிஹி அன்வஜிஹிக்கு ஹராம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட், இதுக்கு பிறகு எனக்கு முழுக்க நட்பு கிடையாது, என்னுடைய முகத்தில் முடிக்காதே, வஜிஹி அன்வஜிஹிக்கு ஹராம், என்னுடைய முகத்தில் முடிக்காதே. நண்பர் இப்படி சொன்னவுடன் இஸ்லாத்தில் இஸ்தரம் இல்லாத தன்மை, அவர் நண்பருடைய பேச்சை கேட்டு உங்களுடைய நட்பு வேண்டும், உங்களுடைய தொடர்பு வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னார். நீ இரண்டு விடயங்களை செய்தால் உன்னை நண்பராக ஏற்றுக்கொள்வேன். என்ன? நபிக்கு நீ அடிக்க வேண்டும், கன்னத்தில் முகத்தில் துப்ப வேண்டும், துப்ப வேண்டும். இவன் துப்ப வருகிறான், இதுவரைக்கும் முஸ்லிம் வந்தான், நபியவர்கள் கணித்தான், பொறுத்தார்கள், கண்ணியமானவர்களே துப்பினான். அவருடைய எச்சில் அப்படியே போனது, அசுத்தமானவருடைய, நஜீஸ் பிடித்தவனுடைய, முஷரிக்குடைய அந்த எச்சிலை, உமிழ் நீரை நபியுடைய முகத்தில் அல்ல படாமல் அதை அப்படியே இடையிலே பிரேக் பண்ணி அந்த எச்சில் அப்படியே ரிட்டர்ன் வந்து துப்பியவனுடைய மூஞ்சிலே பட்டது மாத்திரம் இல்லாமல் இவனுடைய எச்சில் அவனுக்கே பட்டு அந்த இடத்தில் ஒரு வெண்குஷ்டம் உருவாகியது. விடயம் அப்படி முடியவில்லை, மதம் மாறினான். குரானில் அல்லாஹ் இவர்களை பற்றி ஆயத்திறக்கினான் என்ற ஆயத்திலே சம்பவங்களை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிகழ்வை, இதற்குரிய சம்பவம் ஆயத் கனிமனை விடுவென்று முடிவென்று தெரியுமா? அந்த அளவு எதிரியாக இருந்தவனுடைய பண்பை காட்டினார்கள். எதிர்த்து எதிர்த்து அவர் அழிந்து நாசமாகினார். பத்ரி யுத்தத்திலே கொல்லப்பட்டு காபிர்களுடைய பட்டியலிலே அந்த பத்ர் கிடங்குக்குள்ளே புதைக்கப்பட்ட பட்டியலிலே அவன் சேர்க்கப்பட்டான். கனிமல்லே நம்முடைய வேலை அகலா. நபியுடைய இரண்டாவது பகுதி, தன்னுடைய பகுதியை விட்டுக் கொடுத்தார்கள், அடியா விட்டுக் கொடுத்தார்கள், ஏச்சா விட்டுக் கொடுத்தார்கள், கண்ணியம் இல்லாத வார்த்தையா விட்டுக் கொடுத்தார்கள், மனைவியை பற்றி தவறாக பேசினார்களா விட்டுக் கொடுத்தார்கள். மூன்றாவது பகுதி சமூகத்துக்குரிய பகுதி, குடும்பத்துக்குரிய பகுதி. அதில் ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். ஒரு சில சிறிய விடயங்களை கண்ணியமானவர்களே, மனைவிமாரோடு எப்படி நடக்க வேண்டும் தனித்தலைப்பில் பேசப்படும். ஆனால் நான் நபியுடைய மனைவியோடு நபியவர்கள் எந்த அளவு அன்பாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு நிகழ்வு, கணவன்மார்களை மனைவிமார் மதிப்பது பயத்தால், பணத்தால், கௌரவத்தால், பதவியால், பட்டத்தால் அல்ல, அன்பால். அன்பால், அன்புதான் உண்மையான இணைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம். சஃபியா ரலியல்லாஹுன்னா கட்டையான ஒரு பெண்மணி, நபியுடைய மனைவி, உயரம் குறைந்தவர்கள், ஒட்டகம் வந்து நிற்கிறது, பயணம் போக வேண்டும், மனைவி ஏற வேண்டும், ஒட்டகம் உயரமானது, இவர்கள் குள்ளமானவர்கள், கட்டை ஏற முடியாது, ஒட்டகத்தில் ஏறுவதற்கு கால் வைத்து ஏறுவதற்கு ஒரு பட்டி போண்டு போட்டு படி போண்டு வைத்திருப்பார்கள், அதற்கு கூட காலை உயர்த்தி வைக்க முடியாத அளவு உயரம் குறைந்த மனைவி. ஏறுவதற்கு ஒரு உயரமான பொருள், ஒரு பங்க், ஒரு மரக்குத்தி, ஒரு கல், ஏதாவது ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல தேவையில்லை, தேவைப்படுகிறது என்று விளங்கினாலே சஹாபாக்கள் மலையை உடைத்து கல்லை கொண்டு வருவார்கள். நபியுடைய மனைவி கால் வைத்து ஏற வேண்டும், எதை தெரியுமா படியாக பாவித்தார்கள், வீட்டு வேலை செய்யாத மனைவிக்கு பணிவிடை செய்யாது, மனைவி மாத்திரம்தான் கணவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. வெளியில் உள்ள செல்வாக்கும் பணமும் பட்டமும் பதவியும் சண்டித்தனமும் வீட்டுக்குள் வேலை செய்யும் என்றால் அங்கு ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை செல்லாது என்பதற்கு நிகழ்வு. எப்படிப்பட்ட நபி எச்சிட்டு பின்னால் கீழே விழாது, முதுவெடுத்து தண்ணீர் கீழே கொட்டாது, இரத்தங்குத்தி எடுத்து இரத்தத்தை புதையுங்கள் என்று கொடுத்த அந்த சஹாபி எடுத்துக்கொண்டு போய் குடித்து விட்டு வந்தார். நபியுடைய இரத்தங்கூட வேஸ்டாக்கப்படாத கண்ணியம். இப்படி கௌரவத்தோடு வாழ்ந்தவர் நபி. வீட்டுக்குள் அந்த கௌரவத்தை எதிர்பார்க்கவில்லை. மனைவிமார்கள் கொடுத்தார்கள், ஆனால் எதிர்பார்க்கவில்லை. எதை தெரியுமா படியாக பார்த்தார்கள்? கீழே குந்திக் கொண்டார்கள், அமர்ந்து கொண்டார்கள். என்னுடைய முழங்காலில் காலை வைத்து ஒட்டகத்தில் ஏறுங்கள். தன்னுடைய தொடையை, தன்னுடைய முழங்காலை, தன்னுடைய உடம்பை மனைவி வாகனத்தில் ஏறுவதற்கு படியாக பாவித்த நபியுடைய சமூகம் மனைவிக்கு அடிக்கிறது என்றால், மனைவிக்கு ஏற்றுகிறது என்றால், மனைவிக்கே மனைவியுடைய உம்மாவை இழுத்து ஏற்றுகிறது என்றால், ஒரு முஸ்லிம் என்று நபியுடைய ஹவுதுல் கௌசரிலே அந்த ஹவுதுல் கௌசர் தண்ணி குடிக்கும் அந்த பட்டியலிலே நிற்பதற்கு நான் தகுதியா என்று யோசிக்க வேண்டும். இது ஒரு நிகழ்வு. இதற்கு ஒரு நிகழ்வு தான். இறுதியாக நான் முடிக்க நினைக்கிறேன். ஐந்து இரண்டு மூன்று நிமிடம் நான் முடிக்கி இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டு சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சிறுவர்கள் வாலிபர்கள் சமூகத்தில் எதிர்கால தூண்கள், மிக கவனமாக கையாள வேண்டியவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை கையாண்ட முறை, சிறுவர்களோடு நாம் கையாள வேண்டிய முறை பிள்ளைகளோடு. காபிர் மகன் பாப்பா நபி ரசூல், பாப்பா அல்லாஹ் ஒருவன், இவன் அல்லாஹ் பல தெய்வம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மகன் ஏறுமகனே கப்பலில் என்று சொல்லும் பொழுது பாவித்த வார்த்தை எல்லா பிள்ளை பெற்றோர்களுக்கும் மன்னிக்க வேண்டும், சில வார்த்தைகளை நான் சொல்லி காட்ட வேண்டும், நாம் சொல்வதை சொல்லி காட்ட வேண்டும். ஹலாலாக பெற்ற பிள்ளைக்கு ஒரு வார்த்தை பாவிக்கிறோம், நாம் அதை மனதால் ஏற்றுக்கொண்டு சொல்வோம் என்றிருந்தால் நமக்கு ஹத்தடிக்க வேண்டும். என்ன தெரியுமா, நான் அந்த வார்த்தையை விடுகிறேன், புத்திசாலிகளுக்கு விளங்கும். மகனை பார்த்து எப்படி தெரியும் அந்த வார்த்தையுடைய அர்த்தம்? மகனே, நீ எனக்கும் உன்னுடைய உம்மாவாகிய என்னுடைய மனைவிக்கும் நீ ஹலாலாக பிறக்காதவன். இந்த வார்த்தை ஒரு வாப்பா சொன்னால் நான் தினா செய்தேன் என்ற வார்த்தையை முன்மொழிகிறார். மறு கருத்தா இல்ல, சொந்த பிள்ளையை நான் பாவிக்கின்ற வார்த்தை. கரவா போவாய், நாசமா போவாய், முட்டி சாவுவாய், உருப்பட மாட்டாய், கண்ணுக்கு முன்னால இழுத்து இழுத்து சாவுவாய். பிள்ளைகளுக்கு செய்கின்ற பதுவா சின்ன சின்ன குற்றங்களுக்கு, ஒரு சீக்கம் புடைந்து விட்டது, விட்டி உளுந்து சாவுவாய். 30 ரூபாயுடைய சீக்கம் பதுவா செய்யும் பொழுது பிள்ளைக்கு வயது 5, 6, 10. அதே பிள்ளை 20 வயதில் மோட்டார் பைக்கிலே போய் ஆக்சிடென்ட் பட்டு 3 லட்சம் செலவாகுவதற்கு பெற்றோருடைய பதுவா காரணம். அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து கண்ணீர் வடித்து வடித்து அழுகின்ற தாய் தந்தை பதுவா செய்தது ஞாபகம் வரும், யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். வாய்ப்பேனும் துவாவோடு வளர்க்கும் பிள்ளைகளை நூ அனைத்தான் பார்க்க வார்த்தையை பாருங்கள். எல்லோருக்கும் முன்னாலும் அன்பு மகனே, ராஜா செல்ல மகனே, ஏறு கப்பலில் இருக்கமான வளர்த்தக்குமான் காபி காபினோடு சேர்ந்துறாங்க. பாப்பா வெள்ள வரப்போகிறது, மலை கொட்ட போகிறது, தாழ போகிறான். சாவி ராஜபல் நிகழ்வு சுருக்கமாக சொல்கிறேன். நான் மலையேறி பாதுகாத்துக் கொள்வேன். நான் யங், நான் யூத், நான் வாலிபர், போன பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன் என்று பெற்றோரை ஒதுக்குகிறோமா? பெற்றோருக்கு முன்னால் பதுவா செய்யாவிட்டாலும் அழிவு வரும் என்பதை கூறுவாங்க. பதுவா செய்து வருவது வேறுடைய, செய்யாமலே அழிவு வரும். பெற்றோர்களை ஒதுக்கினால், அகௌரவப்படுத்தினால் என்பதற்கும் சிறந்த நிகழ்வு. மலையேறுவேன், மலையேறி பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லப்படுது. அல்லாவுடைய ரஹமத் இல்லாமல் யாருக்கும் என்று பாதுகாக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. மகனே ஏறிக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அலை அடித்தது, அலை மோதியது. தந்தையுடைய கண் முன்னாலே தண்ணீரை தாண்டு செத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணிமணி சொல்ல வருகின்ற விடயம் தெரியுமா? காபிர்கள் எதிரணிக்கு தலைமை தாங்கி எதிரணியில் இருந்து கொண்டு தந்தையோடு வாதித்து கேவலப்படுத்திய மகனையும் அராங்குட்டி என்று கூப்பிடவில்லை, காபிர் என்று கூப்பிடவில்லை, முசிபத் படித்தவன் என்று கூப்பிடவில்லை. என்னுடைய முகத்தில் கறி பூசியவனே, நீ உருப்பிட மாட்டாயிடா, நீ வீட்டுக்கு வராதடா என்று ஒதுக்காமல் அன்பு மகனே இப்னி என்று கூப்பிட்டாலே, மகனே குணைய என்றால் அன்பு மகனே, ராஜா ஏறு. இப்படி நம்முடைய பிள்ளைகளோடு பேசாததுதான் இன்று பிள்ளை குடு, இன்று பிள்ளை ஹெரோயின், இன்று பிள்ளை வயல், இன்று பிள்ளை அறாமான நம்முடைய பதுவாதான் பிள்ளை கடைசிக்கு செயலுக்கு அனுப்பும். இது ஒரு நிகழ்வு. வாலிபருடைய நிகழ்வு முடிக்கிறேன். வாலிபர் வந்து மஸ்ஜிதில், அல்லாஹ்வுடைய வீட்டில், எந்த மஸ்ஜிதில், எந்த மஸ்ஜிதில் ஒரு தொழுகை தொழுதால் 1000 தொழுகையுடைய நன்மை கிடைக்குமோ அந்த மஸ்ஜிதில், மெஹராபுக்கு பக்கத்திலே, மிம்பருக்கு பக்கத்திலே, யாரிடம், குர்ஆன் இறங்கிய நபியிடம், எந்த ஆயத், வல தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு பக்கத்துக்கு போக வேண்டாம், ஸினாவுடைய அறிகுறிகளை நெருங்க வேண்டாம் என்ற ஆயத் இறங்கிய நபியிடம் வந்து ஸினா செய்ய, விபச்சாரம் செய்ய லைசன் தாருங்கள். எப்படி கேள்வி, யாரிடம் என்ன சொல்ல வேண்டும், உதயுங்கள், விரட்டுங்கள், கழுத்தை வெட்டுங்கள், என்ன தைரியம், நபியிடம் வந்து, ரசூலிடம் வந்து, அல்லாஹ்வுடைய மாளிகை வந்து, குர்ஆன் இறங்கி என்னிடமே வந்து ஜினா செய்வதற்கு அனுமதி கேட்பார், இவனுக்கு என்ன திமிரு, திமிரு திமிரு திமிரண்டே, அவனை திமிரு பிடித்தவனாக எத்தனையோ பேர் மாற்றி விட்டோம். பிள்ளைகளை, வாலிபர்களை, வயோதிபர்கள், வாலிபர்களை பார்க்கின்ற பொழுது தங்களுடைய வாலிப பருவத்தை நினைத்து அந்த ஃபீலிங்கோடு பார்க்க வேண்டும், அந்த ஃபீலிங்கோடு திருத்த வேண்டும். என்ன, தாயோடு, சாத்தியோடு, மாமியோடு, மகளோடு, சகோதரியோடு விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதிப்பியா, உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு விபச்சாரம் செய்ய அனுமதிப்பியா, மாட்டே. அப்படி என்றால் நீ செய்கின்ற பெண்ணும் யார், அவருடைய உறவுக்கார பெண் தான், அவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டு ஒதுக்கி, ஊரில் இருந்து ஒதுக்கி, இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க வேண்டாம், சும்மாவுக்கு பின்னால் இருந்து கடிதம் பாசித்து இவனை ஒதுக்கி வையுங்கள், இவனுக்கு யாரும் கொடுக்க வாங்க செய்ய வேண்டாம், இவன் ஒதுக்கப்பட்டிருக்கிறான் என்று கடிதம் பாசிக்கவில்லை, நோட்டீஸ் அடிக்கவில்லை, பேஸ்புக்கில் போடவில்லை, வாட்ஸ்அப்பில் போடவில்லை, ஒட்ட கடிதம் அனுப்பவில்லை, 4 பேர் சந்தையில் பேசவில்லை, பேப்பரில் எழுதவில்லை, நயவஞ்சக மீடியாக்காரன் அவனை கேவலப்படுத்தி எழுதவில்லை. துவா, அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டியவன் நம்முடைய பார்வையில், நபியுடைய பார்வையில் ஜினாவுக்கு அனுமதி கேட்டாலும் துவா செய்யப்பட வேண்டியவன், பாவத்தை மன்னி. என்னவோ குர்ஆன் இறங்கி என்னிடமே ஜினாவுக்கு அனுமதி கேட்டது, நபியிடமே கேட்டது, உன்னுடைய மாளிகைக்குள் கேட்டது, மன்னி. என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நெஞ்சிலே கைய வைத்து என்னுடைய கற்பை பாதுகாரு, விபச்சாரம் போன்ற கேவலமான பாவத்தை செய்து தன்னுடைய கற்பை இழக்காமல் பாதுகார் என்ற துவாவோடு அனுப்பினார்கள். அந்த வாலிபர் சொல்கிறார், மிக இன்ட்ரெஸ்டான, விருப்பமான, சேலரிக்கான பாவம் ஜினாவாக இருந்தது. நபியவர்கள் அன்பாக, பண்பாக, அழகாக எனக்கு புத்திமதி சொல்லி துவா செய்த பிறகு எனக்கு வாழ்க்கையிலே வெறுப்பான பாவம் விபச்சாரம். எனவே திருந்துவோம், பண்பை சீராக்குவோம், உண்மையான முஸ்லீம்களாக மாறுவோம். எல்லா சுபானோ தாலா நம் அனைவர்கள் இஸ்லாமிய பண்பை நசை பார்க்குவானாக, எல்லாவுடைய பாவங்களை மனிதர்களாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதர்களாக, பூர முஸ்லீம்கள் பூமி அனைவருடைய பாவங்களை மனிதர்களாக, எல்லாமையான ஈமானை தருவாயாக, அகலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாத்தை வாழ்ந்து காட்டுகின்றவள் ஆக்குவாயாக, இஸ்லாத்திலே நடிகர்கள் ஆக்காதே அல்லா, நடிக்க வைக்காதே அல்லா, நம்முடைய பண்புகளை சுத்தப்படுத்துவாயாக, எல்லோரையும் அணுகுமுறையோடு நடக்கக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, நம்மை பார்த்து பிற இஸ்லாத்தை வரக்கூடிய தூண்டுகோலாக நம்மை அமைப்பாயாக, நம்முடைய உறவுகளை சீராக்குவாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக.